நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
ஒரே பாலின திருமணங்களை சட்டத்தில் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற மக்கள் கருத்து வாக்கெடுப்பு தற்போது ஆஸ்திரேலியாவில் நடந்து வருகிறது. சுமார் $120 மில்லியன் செலவில் நடைபெறும் இந்த கருத்து வாக்கெடுப்பில் அநேகமானவர்கள் இல்லை என்று வாக்களித்துவிட்டால் இன்னொரு அரசு வந்து இது குறித்து விவாதிக்கும் வரை சட்டத்தில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. ஆம் என்று அநேகமானவர்கள் வாக்களித்தால் இது உடனே சட்டமாக்கப்படப்போவதும் இல்லை. அது குறித்து நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்ட பின்னரே அது சட்டமாக்கப்படலாம். ஒரே பாலின திருமணங்கள் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் அதன் தாக்கங்கள் என்ன என்று சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பல கருத்துக்களை தமிழ் மக்கள் பகிர்ந்து வருகிறார்கள். இதுகுறித்து சமய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு அதை நேயர்களாகிய உங்களுடன் பகிர்வதற்கானதொரு முயற்சி இது. ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் பௌத்தர்களை விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் தமிழ் பௌத்தர்களும் இருப்பதால் ஒரே பாலின திருமணங்கள் குறித்து பௌத்த மதம் என்ன சொல்கிறது என்பதை சக்தா அமரதுங்க என்ற பௌத்தரிடம் கேட்டோம். மற்ற மதங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல் மனிதன் செய்யக்கூடாதவை எவை என்ற புத்தருடைய போதனையில் ஒரே பாலின திருமணங்கள் குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை என்றும், மனித நேயத்துடன் வாழ்வதற்கு ஒரே பாலினத்தவர் இருவர் திருமணம் செய்து கொள்வதை தான் மறுக்க முடியாது என்றார் சக்தா அமரதுங்க.
There are 5 percepts that Buddhism talks about: not killing living things or not harming living things, taking things that are not, or stealing. The third one is sexual misconduct. Fourth one is lying, and the fifth one is that you don't take drugs and drink. As a practicing Buddhist, in terms of sexual misconduct, that's purely about its inappropriate relationships and those type of things after marriage. So it is not talking about anything to do with gay marriage or LGBT issues. So I haven't heard anything in Buddhism, like other religions, preventing or asking people not to, or promoting a gay marriage. It doesn't talk anything like that in Buddhism. Buddhism is more philosophy. So therefore, Buddha basically preached how to get over the suffering of the individuals who are born to this world. And to do that, there is a way to live, there is a way to develop your mind, and there is a way to achieve nirvana. That's all what he taught people. And to do that, whether it is gay or whether it is a rich man, whether it's a poor man, anybody in this world can practice what he taught. But any Buddhist, there is also another way to look at it, is if two people want to get together and live happily, and if they believe that they can live happily, and if does it bring happiness to them, I shouldn't prevent it. As a Buddhist, I shouldn't prevent it.
சக்தா அமரதுங்க கூறியது போல் ஒரே பாலின திருமணங்களை இஸ்லாமிய மதமும் இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் சிட்னியில் இஸ்லாமிய மதகுருவாக பணியாற்றும் இமாம் யசீர்.
நிறைய சொல்லிருக்காங்க கண்டிப்பாக கூடாது. என்னன்னா, இஸ்லாமிய பார்வையில எங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம், எங்களுடைய சிந்தனை எப்படி என்று சொன்னா, நம்ம நம்பியிருக்கிறோம் ரெண்டு விடயங்கள். ஒன்று வந்து நம்ம கண்ணுக்கு விளங்கக்கூடியது, உண்டு. அடுத்தது நம்ம கண்ணுக்கு விளங்காதவற்றையும் நாங்க சில விஷயங்களை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சம்பந்தமான எங்களுடைய நம்பிக்கை. அதாவது அல்லாஹு தாலா என்பவன் எங்களுடைய இறைவன், கண்டிப்பாக நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவன் என்ன சொல்றன்னு சொன்னா, ஒரு ஆணை கொண்டும் ஒரு பெண்ணை கொண்டும் உங்களை படைத்திருக்கிறேன், என்னை வணங்குவதற்காக வென்றான் என்றதை அவன் சொல்லியிருக்கான். ஒரு ஆணை கொண்டும் ஒரு பெண்ணை கொண்டும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில மனித இனத்தை உருவாக்க விரும்புகின்றான். ஆகவே எங்களுடைய உண்மையான நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் திருமணம் முடிப்பதன் ஊடாக அல்லாஹ் அதை ஒரு வணக்கமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நம்மளுடைய இறைவன் அல்லாஹு தாலா அதைத்தான் விரும்புகின்றான். குர்ஆனிலும் நபியுடைய போதனையிலும் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, திருமணம் என்பதன் ஊடாக அல்லாஹு தாலா வணக்கமாக வைத்திருப்பதன் ஊடாகவும், திருமணத்தின் ஊடாக பல விவகாரங்களை அல்லாஹு தாலா நிறைவேற்ற விரும்புகின்றார். அந்த அடிப்படையில் நாங்கள் ஓரின பாலியல் உறவையோ அல்லது ஓரின திருமணத்தையோ இஸ்லாம் கண்டிப்பாக கண்டிக்கின்றது. அதனால் பல நோய்களும் பல பிரச்சனைகளும் பல விதமான விவகாரங்களும் உருவாகுவதை ஒழிய, அதனால் மனித இனத்துக்கு ஒரு ஆரோக்கியமான நிலை உருவாக முடியாது என்பதில், இஸ்லாம் என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நபியுடைய போதனைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை கண்டிப்பாக எதிர்க்கின்றோம்.
இஸ்லாமியர்களைப் போலவே கத்தோலிக்க திருச்சபையும் கத்தோலிக்கர்களும் ஒரே பாலின திருமணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார். சிட்னியின் வின்ஸ் நகரில் செயின்ட் மேத்யூஸ் கத்தோலிக் திருச்சபையிலும் பெரமெட்டா தமிழ் மறைமாவட்ட ஆன்ம குருவாக கடமையாற்றும் வணக்கத்துக்குரிய ராபர்ட் வில்லியம்ஸ்.
கத்தோலிக் முறைப்படி விவிலிய சார்ந்து நாம் பார்க்கிற போது தொடக்குநூல்ல வந்து கடவுள் மானிடரை படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக தான் படைக்கிறார். படைச்சிட்டு என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு ஆசி வழங்கி நீங்கள் மண்ணுலகை அழுகி பெருகுங்கள் என்று சொல்லி சொல்றாரு கடவுள். அப்ப கடவுளுடைய சித்தமே வந்து ஆணும் பெண்ணுமாக இருப்பது தான், அதுதான் அந்த திருமண வாழ்க்கை, அது இயற்கையான ஒன்று, அது கடவுளுடைய எண்ணம் சிந்தனை அதுதான். அதைதான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவ மிக அற்புதமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இனி இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இனத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று மிக அற்புதமாக சொல்லுவார். அதாவது ஆணும் பெண்ணுக்கும் இடையே உள்ளதுதான் திருமணம், லைஃப் லாங்கா இருக்கணும், வாழ்கிற வரை நீங்கள் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையாக இருந்தது. எனவே திருச்சபை ஒரு காலம் இந்த சேம் செக்ஸ் மேரேஜுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஏன்னால் இறைவனுடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கு எதிரான ஒன்று. இரண்டாவது பார்வையில பார்க்கிற போது இந்த கோட் ஆஃப் கேனலா என்று சொல்வார்கள், திருச்சபை சட்டம். என்ன திருச்சபை சட்டம் சொல்லுதுன்னா, இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ளுகிற ஒரு திருமண உடன்படிக்கை. சாகிற வரைக்கும் சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள். எதற்காக என்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் நலநிலை அக்கறை கொண்டிருக்கவும், பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும், அந்த பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுப்பதற்காகவும் இந்த திருமண உடன்படிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக நிகழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் இது ஒரு திருவருட்சதனமாக உயர்த்தப்பட்டது என்று திருச்சபை சட்டம் நமக்கு சொல்லுது. ஆக கத்தோலிக்க திருச்சபையில ஏழு திருவருட்சாதனங்கள் இருக்கிறது. அந்த ஏழு திருவருட்சாதனங்களிலே திருமணமும் ஒன்று, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் நடைபெற வேண்டும், திருமணம் ஒன்று. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த திருமணத்தை நடத்துபவர்கள் மினிஸ்டர்ஸே வந்து யாருன்னா, ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்கிற ஆணும் பெண்ணும் தான். அந்த குருமார்கள் வந்து திருச்சபையினுடைய, நாங்கள் வந்து திருச்சபின் சார்பாக நாங்கள் வந்து அவருடைய சத்திய பிரமாணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இருக்கிறோம். ஆக அந்த திருமணத்தை நிகழ்த்துவதே அவர்கள் தான். அதனால்தான் சொல்லுவாங்க, அந்த திருமண நிகழ்வில நீங்கள் பார்க்கிற போது, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோய் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் தயாரா இருக்கிறேன் என்று சொல்ல, வாழ்நாள் முழுவதுமாக அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய எண்ணமாக இருக்கிறது. சட்டப்படி என்று நாம வந்து, இது வந்து சிவில் மேட்டர். நீங்க ஏற்கனவே நீங்க போப் பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, ரீடிஃபைனிங் மேரேஜ் வுட் பி எ ஸ்டெப் பேக்வர்ட்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி என்று சொல்வார். அதாவது மனித சமூகம் பின்னோக்கி செல்கிறது, இந்த மேரேஜை ரீடிஃபைன் பண்ணுன்னு சொல்றது வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் கான்டெக்ஸ்ட் வந்து மனித சமூகத்தையே பின்னோக்கி செல்றது, இது வந்து இயற்கைக்கு எதிரானது என்பது. ஆகவே சர்ச் வந்து ஒரு காலம் அதுல வந்து நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் என்னுடைய கருத்து. திருச்சபையுடைய கருத்து அதுதான், நிச்சயமாக திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கிற போது இது சிவில் செர்மனி, சிவில் செர்மனியை வந்து சர்ச் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால வந்து நிச்சயமாக சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் இது இயற்கைக்கு எதிரானது, திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது, இறைவனுடைய சிந்தனைக்கும் எதிரானது. அதே மாதிரி சர்ச் வந்து ரொம்ப ஒரி பண்ணுது. ஏன் அப்படின்னாக்க, இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் என்று இருக்கிற போது அவர்களுடைய ஜெனட்டிக் பேரண்ட்ஸ் யாரு, அந்த குழந்தைங்களுடைய ஜெனட்டிக் பேரண்ட்ஸ் உண்மையான மரபு பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு மறைக்கப்படுகிறது. ரெண்டாவது வந்து, எப்படி வந்து குழந்தைகளுக்கு வந்து திருமண வாழ்க்கை, தாம்பத்திய உறவு, மதத்துக்கு எதிராக எப்படி அவங்களுக்கு வந்து டீச் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. எனவே நிறைய சிக்கல்களை இது ஏற்படுத்தும், சேம் செக்ஸ் மேரேஜ் வேண்டும் என்று சொல்கிற போது. ஆனால் நிறைய மக்கள் இது வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், அதுதான் திருச்சபையினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த ட்ரெடிஷ்னல் மேரேஜ் வேல்யூஸ் நம்ம கீப் அப் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். லீவ் த ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் த கான்ஷியன்ஸ் ஆஃப் த பீப்புள். தொடர்ந்து நம்ம அதுக்காக நம்ம போராடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
நேர்களே, இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. ஒரே பாலின திருமணங்கள் குறித்து சமய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இறைவனின் பார்வையில் ஒரே பாலின திருமணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார் விக்டோரிய மாநிலத்தில் மெல்பர்ன் ஆங்கிலிக்கன் மறைமாவட்டத்தின் வழிகாட்டலில் இயங்கும் தமிழ் கிறிஸ்தவ சபையில் 1995 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை போதகராக கடமையாற்றிய ரெவரன் சாமியல் பிரேம்ராஜா.
ஒரு கிறிஸ்தவனாக நான் இந்த விடயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, முதலாவதாக இந்த ரியாலிட்டி உண்மையாகவே சமூகத்திலே சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவிலே இருக்கிறார்கள். ஆண்கள் ஆணோடும் பெண் பெண்ணோடும் ஒரு உறவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உறவிலே அவர்கள் ஆண் பெண் என்ற பாரம்பரிய ரோலை விட்டு வித்தியாசமாக இருக்கிறதுனாலே சில சில பிரச்சனைகள் குழப்பங்கள் எழுகின்றது. அதிலே முக்கியமாக தாய் தகப்பன் என்ற அந்த பாரம்பரிய கட்டமைப்பு கேள்விக்குரியதாக வருகிறது. கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிற அந்த வேதாகமத்திலே கடவுள் படைத்த பொழுது எல்லா படைப்பையும் முடிவிலே ஒரு மனுஷனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. பிற்பாடு அவன் தனிமையில் இருக்க கூடாது என்று எண்ணி அவருடைய விலா எலும்பிலே இருந்து மனுஷி என்ற ஒரு பெண்ணை கடவுள் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே அந்த உறவு முறையிலே சில சில காரணங்களினாலே, எங்களுக்கு அறிந்த காரணங்களாலும் ஆழமாக அறிந்து புரிந்து கொள்ள முடியாத காரணங்களினாலே ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் கவர்ச்சி ஏற்பட்டு அவர்கள் உறவிலே இருக்கிறார்கள். இங்கே பிரச்சனையான விஷயம் என்னவென்றால், இதை ஒரு விவாகத்துக்கு ஒப்பான ஒரு உறவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை. இருக்கிற உறவுக்கு அப்பாலே போய் இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரெகக்னிஷன், ஒரு ஸ்தாபன ரீதியான ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளும் காரியமாக எதிர்பார்க்கிறதுதான் இங்கே பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனையை பற்றி உலகத்திலே உள்ள பல நாடுகள் விவாதித்து 21 நாடுகள் கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடுகள் எல்லாம் அதிகமாக மேற்கு நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளே. எந்த சமயத்திலும் ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கிறது. ஒன்று கன்சர்வேட்டிவ் அப்ரோச். கன்சர்வேட்டிவ் அப்ரோச் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வேதாகமம் தான் அடிப்படை, அதன் அடிப்படையிலே பார்த்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் விவாகம் நடைபெற வேண்டும், அது கடவுள் அதை உறுதி செய்திருக்கிறார், அது சமூகத்திலே ஒரு கட்டமைப்பாக நிறுவப்பட்டிருக்கிறது, அது காலங்காலமாக அது கடைபிடித்து வருகிறது, அது அவர்களுடைய அந்த உறவிலே ஏற்படுகிற விளைவு ரீப்ரொடக்ஷன், அதிலே பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் தாய் என்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த கே கப்பிள், லெஸ்பியன் கப்பிள்ஸ்லே வருகிற இஷ்யூ, ரெண்டு முக்கியமான இஷ்யூஸை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ், தங்களுடைய சொத்துக்களை விதமாக ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுறது, அந்த விஷயங்கள் சம்பந்தமாயும் இன்னும் இமிக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு முக்கியமான விடயங்களாக இருப்பதனாலே இந்த விவாக உரிமை, சம உரிமையை அவர்கள் கோருவதனாலே இவற்றை தீர்க்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பெற்றார் என்று வருகிற பொழுது தகப்பன் தாய் என்று இல்லாமல் தாயும் மற்றவரை பேரண்ட் என்றும் அழைக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே அந்த தகப்பன் ரோல் அங்கே மறைகிறது. அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. அவற்றை விட நான் கிறிஸ்தவனாக பாரம்பரிய முறையைத்தான் ஏற்றுக்கொள்ளுவேன். அது சமுதாயத்துக்கு ஸ்திரமானது மட்டுமல்ல, கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதனாலே இதற்கு இல்லை என்றுதான் பதில் சொல்லுவேன். ஆனாலும் அந்த உறவிலே இருப்பவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களை அன்பு கூறுகிறார், அவருடைய நிலைமைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வகை செய்கிறார். ஆனால் இந்த சம உரிமையை இறைவன் கொடுப்பாரா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிப்பதும் ஒரு இக்கட்டான ஒரு சிக்கலான விஷயமாக எங்களுக்கு இருக்கிறது. ஆனபடியால் இந்த விடயத்தை குறித்து நியாயம் தீர்க்க சில வேளை தயங்கினாலும் தீர்மானத்தை எடுத்து அவர்களையும் உள்வாங்கிக் கொள்ளும் நோக்கிலே பார்த்தால், அவர்களையும் ஏற்றுக்கொண்டால் என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதை நான் முற்றாக தட்டி கழிக்க விரும்பவில்லை. இதுவே என்னுடைய கருத்து.
மேலும் 3 கிறிஸ்தவ திருச்சபை மதகுருக்களை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டோம். திருச்சபை இதுகுறித்த எந்த கருத்தும் வெளியிடப் போவதில்லை, தனிப்பட்ட கருத்து திருச்சபையின் கருத்திலும் வேறுபட்டது என்று பல்வேறு காரணங்களை கூறி அவர்கள் கருத்து கூற மறுத்துவிட்டார்கள். அவர்களைப் போலவே சில சைவ சமய குருமாரும் கருத்து கூற மறுத்துவிட்ட போதிலும், இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் இந்து மத சோதரக்கலை விற்பனர் பண்டிட் சாய் கிருஷ்ணா இந்து மதம் என்ன சொல்கிறது என்பதை புராணங்களை எடுத்து காட்டி கூறினார்.
என்னன்னா, இப்போ பொதுவா அந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆகும், அதுக்கு என்ன பதில கொடுக்க முடியாத ஒரு நிலையில மனசு ஆகும். ஹோமோன்ன உடனே அது அப்படியே ஜாம் ஆயிடும் மைண்ட், அதுக்கு பதில் கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை இருந்தால் கூட அவங்க கோணத்துல நம்ம யோசிச்சு பாக்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆணு பெண்ணு திருமணம் பண்றதுதான் சரி, ஆணு பெண்ணு தான் அதுதான் சரின்றது நம்ம எல்லாரும் பொதுவா அப்படிதான் வாழ்க்கை முறைன்றது எத்தனையோ லட்ச வருஷத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு முறை. ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு இந்த திருநங்கை அவங்க விஷயத்துல வந்துட்டு அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரிதான் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆண் பெண்ணுக்கு மட்டும் அதை முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த திருநங்கை இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. ஆண் ஆணை விரும்புறவங்களே பெண் பெண்ணை விரும்புறவங்களை நம்ம வந்துட்டு அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம வந்து ஆணு பெண்ணு சரி இதுதான் சரின்றது இருந்தால் கூட அவங்க கோணத்துல இருந்த நம்ம சொல்ற போது ஒரு நான் வந்து நான் ஒருத்தனை பதில் கொடுத்தால் கூட சரிப்பட்டு வராது. அதுக்கு அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் ஆகட்டும் இல்லை வேற மருத்துவ இதுல இருக்கிறவங்க அவங்களும் பதில் கொடுக்கணும். அதெல்லாம் நாலு பேரோட பதில அது சரின்றது வந்தாதான் அது 100% சரின்றது வரும். ஆனா என்னோட கோணத்துல நான் சொல்ற போது அவங்க ஆணு ஆணு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க, யாருக்காவது பாதிப்பு பண்ணாங்களா, மனசை புண்படுத்தினாங்களா, குடும்பத்தை கெடுத்துனாங்களா, வேற யாருக்காவது தீமை செஞ்சாங்களா, ஒரு தீமையோ கிடையாது, ஒரு தீமையும் கிடையாது. அவங்க 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 செஞ்சுக்கணும்ட்டு அவங்களோட ஹார்மோன்ஸ் அப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை அப்படிதான் செய்யணும்ட்டு இருக்குது. அது மற்றவங்களுக்கு எந்த ஜீவராசிங்களுக்கோ பிரச்சனை ஆகாத இருக்கிற எந்த விஷயமும் நல்லது தான். ஆனா அந்த அவங்க ஆணு ஆணு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்கன்னா பெண்ணு பெண்ணு அது திருமணம் பண்ணாலும் கூட மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மன ரீதியா உடல் ரீதியா எந்த ரீதியாவும் பிரச்சனை இல்லைன்னா அது அவங்களோட விருப்பம். அதை வந்துட்டு அவங்களை தடுத்து அவங்களுக்கு புண்படுத்துறது வந்துட்டு தப்புன்ட்டு நான் என்னோட கோணத்துல நான் சொல்றது. புராணத்துல சொல்றாங்க ஆனா சிவனோ ஆணுதா மகாவிஷ்ணுவோ ஆணுதா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தது ஐயப்ப சுவாமின்ட்டு சொன்னாங்க. அது எந்த ரீதியா எடுத்துக்கிறாங்கோ அதை ஆணு ஆணுக்கு பிறந்தாங்கன்ட்டு எடுத்துக்கிறாங்களா இல்ல ஆணு பெண்ணுக்கு பிறந்தாங்கன்ட்டு எடுத்துக்கிறாங்களா அது யோசிக்கிறவங்களுக்கு சேர்ந்த விஷயம். ஆனா பொதுவா நம்ம அப்படியே மேல்நோட்டமா பாக்குறப்போ அது வந்து ரெண்டு பேருக்கும் ஆணுக்கு தானே அவங்க பிறந்தது, அது எப்படி அர்த்தம், அதுக்கு என்ன சொல்றீங்க பதில்ன்றப்போ புராணத்துல கூட ஏதோ நடந்திருக்கு நிறைய விஷயம் அந்த மாதிரி விஷயம் கூட மறைஞ்சிருக்குன்றது கூட எனக்கு தோணுது.
நேர்களே, இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. ஒரே பாலின திருமணங்கள் குறித்து சமய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். பண்டிதர் சாய் கிருஷ்ணா கூறியது போல் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவதாரமாக பிறந்த ஐயப்பனை வணங்குபவர்கள் இது குறித்து என்ன சொல்வார்கள் என்று அறிய சிட்னி ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சென்டரின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களை தொடர்பு கொண்டேன். அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இதுகுறித்து கருத்து கூற மறுத்துவிட்ட நிலையில் சபரிமலை தேவஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டேன். சபரிமலையின் தந்திரி எனப்படும் பிரதான சமயக்குருவின் பேரன் ராகுல் ஈஸ்வர் தனது கருத்தை மலையாளம் கலந்த தமிழில் முன்வைத்தார்.
இதுக்கு ரெண்டு காரியங்கள் சார். ஐயப்பன் ஐயா ஆர் அப்பா, இந்த ரெண்டு பதங்கள் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஒன்னாலே ஐயப்பன் வாக்கு கிரியேட் பண்ணது. ஐயப்பாக்கு அர்த்தம் சைவிசம் வைஷ்ணவிசம் அர்த்தம் பிலாசபிஸ் இந்த ரெண்டு பிலாசபிக்கு ஜாயின் ஐயப்பன் பண்றது இந்த அல்லது மணிகண்டனான இந்த ரெண்டு பிலாசபியும் ஜாயின் செய்வது அதனாலே தான் ஐயப்பா எட்டுறது. ரெண்டு ஹோமோசெக்சுவாலிட்டி சயின்டிபிக் கம்யூனிட்டி இஸ் யெட் டு டிசைட் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டி பட் ஒன் திங் இஸ் தேர் ஹோமோசெக்சுவல்ஸ்கோ டிஸ்ரெஸ்பெக்ட் இல்ல பகுமானம் தான் நிம்மது தான் ரெஸ்பெக்ட் தான் மகர் ஹோமோசெக்சுவாலிட்டி சயின்டிபிக் ஆனா இல்லையா என்று சயின்டிபிக் கம்யூனிட்டி இதுவரை நினைவு பண்ணதில்லை. இந்த பாயிண்ட் கூட நம்ம ஓர்த்திருக்கணும். ஹோமோசெக்சுவாலிட்டி டிபேட்ல ஒரு ஃபேக்ட் கூட நம்ம ஓர்க்கணும். நம்ம ஆனிமல் கிங்டத்துல லயன் அவர் டைகர் அவர் ஹோர்ஸ் இந்த ஆனிமல் கம்யூனிட்டியில எத்தனை சதமானம் ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்கு நம்ம சிந்திக்கணும். 4-3% ஹோமோசெக்சுவாலிட்டி தான் இருக்கு. இன்ன காரணம் கொண்டு ஹோமோசெக்சுவாலிட்டி அது அது அதனாலே தானே ஹோமோசெக்சுவாலிட்டி கூடுதல் கூடுதல் டிபேட்டுக்கு கூடுதல் டிஸ்கஷனுக்கு கூடுதல் சயின்டிபிக் கம்யூனிட்டியோட ஒப்பீனியனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் என்ற வியூ. அதுக்கு மேலே அது அது பர்சனல் சாய்ஸ் தான். ஓரோ வியக்திக்கும் அவரவரோட ஜீவிதத்துக்கு செக்ஷுவாலிட்டிக்கு மேரேஜுக்கு பர்சனல் சாய்ஸ் இருக்கு. வேறொரு ஆளுக்கு கமெண்ட் பண்ணிருக்கு வேறொரு ஆளுக்கு டிசைட் பண்ணிருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும்.
ஆஸ்திரேலிய இந்து மத குருக்களின் குழுவான ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ஹிந்து கிளர்ஜி என்ற அமைப்பின் தலைவர் பண்டித் ரமி அவர்கள் இன்னொரு பார்வையை முன்வைக்கிறார். தோஷம் இருக்கிறது என்று வாழை மரத்திற்கும் மட்பானைக்கும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் இன்னொரு மனித பிறப்பை திருமணம் செய்வதில் தப்பில்லை என்கிறார் பண்டித் ரமி.
Well, our stand is based on the fact that this is a civil matter and it has got nothing to do with religion. The matter is whether two people of the same sex can have the same equality in terms of their relationship before the civil law. We are not in a position to criticize the civil law in any way. And this is a majority non-Hindu country. The other fact is that it is 80% of marriages in Australia are conducted by civil celebrants with no reference whatsoever to religion. Therefore, we endorse whatever the population of Australia wishes to be done, the majority, because it's a democracy, and we support the democracy. When it comes to religious marriages as samskaras, already in Nepal, in Bali, and in places in South India, Hindu priests are doing commitment ceremony. And also in America, a few priests have done that. And so commitment ceremonies is just a validation. It's a commitment ceremony. But we cannot call it as a vivaha. And we can do it in a religious manner. There's no objection to that. And I myself are quite happy to do a commitment ceremony. In a commitment ceremony, we use Puranic shlokas. They are binding themselves in a friendship to each other. That can be ratified in a religious manner. According to Dharma Shastra, if a person is a Mangalik, we can marry them to a banana tree, or we can marry them to a pot. What it basically means, for your listeners' interest, that if in a horoscope it is predicted that a person will have two marriages, what they do to avoid two marriages, the first marriage will be done to a banana tree or to a clay pot. This is a formal marriage ceremony to a tree. Then afterwards, the tree will be cut down, and that will be the end of the first marriage. And then they can have a second marriage. So my question to my fellow priests is, if we can marry a person to a banana tree in a valid marriage ceremony, how can we not marry between two people who love each other and wish to live together in a formal commitment? In South India, many non-Brahmin castes do not have a vivaha samskara. They have what is called sambandham. A sambandham is performed not even by the Brahmin priest. It's performed by the family elders or the panchayat or the caste elders. And this is an arrangement that is just thali katti. They just tie a thali, exchange garlands, and in Kerala, it is exactly just in front of the temple, they just in front of the deity, they just exchange garlands and thali, and marriage is done. No mantras are recited, and it is seen as a valid marriage in the eyes of the community. And in the same way, if two people of the same sex wish to express their love and have a commitment, they too can exchange garlands and hold hands and declare their love before the deity, and it's valid. Why not? First of all, we are all migrant communities here. We, as a migrant community, expect equality before the law. How can we expect equality for ourselves and deny it for another marginalized community? Is that not hypocrisy? All the studies, there have been same-sex couples have been adopting and raising children in San Francisco, in England, in America now for more than two decades. None of the studies show that there is any deleterious effect on those children. That's one thing. The other thing is that in Australia, according to the last census, 21% of families are single-parent families. That means either single mom or single dad. And 80% of those children are living in poverty. If we use this argument, oh, it's deleterious to the children, what are you going to say to that quarter of the population that is single mothers? Are we saying that their raising is wrong, that they are raising their children incorrectly, that their children are deprived of love? Can we say that to them? Are you prepared to say that to them, that your parenting is invalid?
October 27-ஆம் தேதிக்கு முன் இந்த கருத்து கணிப்பு வாக்குகள் ஆஸ்திரேலிய புள்ளி விவரத்துறைக்கு வாக்காளர்கள் அனுப்பி வைக்க வேண்டும்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.